திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இந்த மனத்து அடைத்து அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த மனத்து அடைத்துனா என்ன அர்த்தம்னா, உள்ள வச்சிருக்கணும், வெளியே விட்டுற கூடாது. அடைச்சு வைக்கிறதுனா என்னது, வெளியே விடாம வச்சிருக்கிறது. நம்ம எதையோ வெளியே விட்டுருதோம், எதையோ தேவையில்லாம அடைச்சு வச்சிருக்கோம். வெளியே விட வேண்டியதெல்லாம் அடைச்சு வச்சிருக்கோம், உள்ள வைக்க வேண்டியதை திறந்து விட்டுருக்கோம். இனி அப்படி இல்லாமல் இந்த ஐந்து எழுத்தை நம்ம மனசுக்குள்ள எப்போதும் இருத்தி வைத்து கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக, ஒரு எளிமையான விஷயம்தான் இதெல்லாம். இதை நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ மனம் ஆன்மாவோடு ஒன்றாக தற்போதமின்றி அருள ஒடுங்கினால் ஒழிய இறைவனுடைய அருட்சக்தி வந்து ஆன்மாவில் பதியவே பதியாது. அதனால தான் சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கின் அல்லால் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தூல அஞ்சலத்தை விட சூக்கும அஞ்சலத்து தான் ஆன்மாவை சிவத்தில் ஒடுங்க செய்யும். ஆகையால் சிவாய நம என்று அதை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின் அல்லாலாம், நீ எப்போதும் சிந்திச்சுக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். நம் அவ்வை பாட்டியும் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே அப்படின்னு, நமக்கு இதுதான் உபாயம்ங்கிறத அவங்களும் எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, ஆக இந்த மொய்த்த கதிர் போல் அப்படின்னு சொல்ற சுவாமியை சொல்லும் போது, கிரகணங்களோடு நெருக்கமா கூடி இருக்கக்கூடிய சந்திரன் இரவில் உலகத்தில் உள்ள அது புற இருளை அது ஓட்டுகிறது. இறைவனுடைய அருள் ஒளியானது ஆன்மாவுடைய அக இருளை ஓட்டுவதால் நமக்கு அவ்வாறு அவர் மொய்த்த கதிர்மதி போல்வார் என்று அவரை நமக்கு வர்ணித்திருக்கின்றார். அவர் எப்படி திங்களும் அதோட ஒளியும் அபின்னமா இருக்கோ, அது மாதிரி இறைவனும் அவருடைய அருட்சக்தியும் அபின்னமா இருக்குது. ஆகையால் திங்கள் எப்படி குளிர்ச்சியாக இருந்து நமக்கு உயிர்களுக்கு நன்மை செய்கிறதோ, அதே மாதிரி இறைவன் வந்து குளிர்ச்சியானவன், உயிர்களுக்கு அருளை தருகின்றார், இன்பத்தை தருகின்றார். ஆகையால் தெரிந்த ஒரு பொருளை வைத்து மொய்த்த கதிர் போல் கதிர்மதி போல்வார் என்று அவரை நமக்கு அவர் காட்டியிருக்கின்றார். அவர் திருப்பாதிரி புலியூரில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அத்தன் என்றால் தந்தை, அவருடைய அருளை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஆன்மா மனத்தை அருளில் ஒடுங்க செய்து சிவாய நம என்று உருகி கசிந்து சிந்தித்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மலவாசையில் இருந்து நீங்கலாம், சிவப்பேற்றை பெறுவதற்கு அது சாதனமாக இருக்கும் என்று மிக அழகாக அதிலே நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் அடிகள் என்று நாம் பார்க்கின்றோம். எனக்கு இனிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன் என்று அற்புத திருவந்தாதியிலே காரைக்கால் அம்மையாரும் இதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இறை அருள் பெறுவதற்குரிய சாதனங்களுள் ஒன்றுதான் திருவைந்தெழுத்து. அதை பொருள் உணர்ந்து பக்தியுடன் கணிக்க வேண்டும். சரி, அடுத்து மிக மிக அருமையான ஒரு பாடல், ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தானும் போல் மாதும் தானும் மகிழ்வர் மார்பெயரே என்று மிக அழகாக ஐந்தாம் திருமுறையிலே ஒரு பாடல். திருமார்பேறு என்ற தலம், திருமால் வழிபட்ட தலம். அதில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து மெய்யறிவு இல்லாதவர்களுக்கு, அவங்க தனக்கு மெய்யறிவு இல்லைன்னு வருந்த வேண்டாம், ஐந்தெழுத்தை ஓதினாலே போதும், அதை ஓதி அன்போடு வழிபட்டால் அவர்கள் உள்ளத்தில் எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் உமாதேவியாரோடு சென்று அவர் உமையொரு பாகனாக காட்சி தருவார் என்று இந்த பாடலிலே சொல்லி இருக்கின்றார். அதாவது மெய்யறிவுகள் பெற்றவர்களுடைய உள்ளத்துல இறைவன் விளங்கி தோன்றுவார். ஆனா மெய்யறிவு இல்லாதவர்கள் உள்ளத்துல அவங்க அன்புக்காக அவர் மறைந்து இருப்பார், ஆனா பின்னாடி மெய்யறிவை பெறுவதற்கு அருள் செய்வார் என்பதை இந்த பாடலின் மூலமாக நமக்கு பெருந்தகை மிக அழகாக உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சிவபெருமானோட சிறப்பியல்பல இதுக்கு அவரோட இரண்டற கலந்து ஞானத்தால் வழிபடக்கூடிய அடியார்களுடைய உள்ளத்திலும் திருப்புகலூர் கோயில், தன்னுடைய உள்ளத்திலும் திருப்புகலூர் கோயிலிலும் இருக்கிறார் என்று இதற்கு முந்தைய பாடல்களிலே அவர் கூறினார். இப்ப என்ன சொல்றாரு, பொது இயலை அறிந்து உலக போக நெறியில உண்மையா யார் வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய உள்ளத்திலும் அவர் வந்து வீட்டிலிருந்து அருள் செய்கின்றார் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆக இருவரும் பயன்பெறலாம் இல்லையா? சிறப்பு சிறப்பியலை அறிந்து வழிபடுபவர்களுக்கும் பொது இயலை அறிந்து வழிபடுவதற்கும் கொஞ்சம் கொஞ்சமா சுவாமி பக்குவத்தை கொடுத்து எல்லோருக்கும் முக்தி நிச்சயம். அதனால் நான் ஞானத்தை இறைவன் கண்டிப்பாக அருள்வார் என்று அவர் கண்டிப்பா அவங்களுடைய உள்ளத்திலையும் வீட்டிருப்பார். ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவை புகட்டி இல்லையா ஐயாற்று தேவாரம் அதுல சொல்றாரு, இருள் தரு துன்ப படலம் மறைப்ப மெய் ஞானம் என்னும் பொருள் தரு கண்ணிழந்து உன்பொருள் நாடி புகழிழந்த குருடரும் தம்மை பரவ கோல் கொடுத்து கொடு நரக குழி நின்று அருள் தரும் கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தலமே என்று சொல்கின்றார். குருடாக இருந்து அப்படி குழியில கிடக்கும், அந்த பிறவி குழியில கிடக்கும், அப்படி விட்டுற மாட்டாராம், அப்படியே கையை கொடுத்து தூக்கி விட்டுருவாரு அப்படிங்கறத மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மந்தரம் அன்ன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரே சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே என்று ஞானசம்பந்த பெருமானும் சொல்லுகின்றார். சிறப்பியலை உணர்ந்தவர்கள் அதற்கு தகுந்தபடி வழிபட்டு கொள்ளலாம். அதை உணராதவர்கள் ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக இறைவன் அவர்களுடன் இருந்து அவர்களை ஆற்றுப்படுத்தி அந்த பக்குவத்தை அவர் வழங்குவார் என்பது நமக்கு தெளிவாக இந்த பாடலின் மூலமாக ஏதும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு மிக அழகாக அந்த இறைவனுடைய சிறப்பை நமக்கு அவர் கட்டுநிலையில் பொது இயல்பை அறிந்து அஞ்செழுத்த ஓதுறவங்க உள்ளத்திலையும் இருக்கிறார். நல்ல முக்தி நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களையும் ஒன்று இருக்கிறார் அப்படிங்கிறத மிக அழகாக இதிலே நமக்கு தெளிவாக எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதனை தொடர்ந்து இப்போது மேலும் சில பாடல்களின் கருத்தை நாம் சிந்திக்கலாம். இந்த நரற்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து இங்க பிறக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னு நமது அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லுவாங்க. நம் நாவுக்கரசு பெருந்தகையும் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்று மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார். சரி, அடுத்து நமக்கு இந்த பிறவி எதற்காக தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்காயம் ஆனிடத்தில் ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காக அன்றோ என்று சித்தியாரில் அருணந்தி சிவாச்சாரியார் சொன்னது போல, இவரும் வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தவா வினையேன் அவரை வழிபடாமல் வீழ்த்தினேன் என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு அவர் சொல்லி காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கு மாதொரு பாகந்தான் வருவார் ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் அப்படின்னு அதுல சொல்றாரு இல்லையா. அது மாதிரி இவரும் யாதோர் தேவர் எனப்படுவோர்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் தேவன் மற்றில்லையே என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்தான் இருக்கின்றார் அதையும் சொல்லி ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்றும் நமக்கு அதிலே மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அருளது சக்தியாகும் அரண் தனக்குன்னு சொல்றாரு, அதையும் மிக அழகாக சொல்லி அரியும் இறைவனுக்கு ஒரு தேவிதான் என்பதை அருக்கனாவான் அரணுரு அல்லனோ என்று சூரியன் வந்து இறைவனுடைய வடிவன்தான் என்று நமக்கு உணர்த்தி, அடுத்து அரி அப்படிங்கிறது பெருமாள், அவரும் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரன் அர்க்கே என்று மிக அழகாக அதிலே எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சிறுதெய்வ வழிபாடு செய்ய வேண்டாம், மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை என்பதால் முக்தி வழங்கக்கூடியவர் யாரோ பிறவிக்கு வராதவர் யாரோ அவரை வணங்கி பிறவியை நீக்கி முக்தியை அடைய வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி அவர் வந்து அந்த லிங்க புராண குறுந்தொகையின் மூலமாக நமக்கு பல அரிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அது மட்டும் அல்லாமல் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம், அந்த தவம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று அந்த அவற்றையெல்லாம் அவர் எங்கனம் நமக்கு உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கலாம். சித்தத்தை ஒன்ற வைத்தார் சிவமதே நினைய வைத்தார் ஒரு ஏகாரம், முக்தியை முற்ற வைத்தார் முறை முறை நெறிகள் வைத்தார் என்று சொல்லும் நமக்கு முறையான நெறிகள் தருகின்றார். சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளாளன் சொல்கிறார், வீடு காட்டும் நெறியினான் என்றும் முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே, அந்த நெறியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்றும் நமக்கு மிக அழகாக சொல்லி, செல்லாத செந்நெறிக்கே செல்விப்பானை என்றும், பரலோக நெறி காட்டும் பரமன் என்றும் இறைவனை பலவாறாக நமக்கு எடுத்துக்காட்டுகின்றார். நம்மளுடைய ஆயுள் ஒரு 100 வயது என்று வைத்துக் கொண்டோம் என்றால் அதில் பாதி 50 வருடங்கள் உறக்கத்திலே பெய்ந்து விடுகிறது. 5 வயது பால பருவம் வரை நமக்கு எதுவும் தெரியாது. 15 வயது வரை இளமை. அப்புறம் 30 வயசு வரைக்கும் இன்ப துன்பங்களே நம்முடைய கவனம் பூரா போயிருது. அப்ப 50 போச்சு, இதுல ஒரு 30 50 30 80 போனா நம்ம கையில 20 தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம இறைவனை என்ன செய்யணும், குறிக்கோளோடு வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நமக்கு குறிக்கோள் இல்லை, ஆனால் இறைவனுக்கு குறிக்கோள் இருக்கிறது. கொடுஞ்சினத்தை அடங்க செற்று ஞானத்தை மேன்மிகுத்தல் கோளாக கொண்ட பெற்றியன் கான் என்று மிக அழகாக தாண்டகத்திலே, நமக்கு திருப்பத்தூர் தாண்டகத்திலே எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமானை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அழகாக சித்தியார்லே தாதமார்க்கம் சாற்றில் சங்கரன் தன் கோயில் தலம் அழகிட்டு இலகு திருமெழுக்கும் சாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பல சமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திருவிழக்கிட்டு திரு நந்தவனமும் செய்து திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர் தம் பாதம் பணியும் இயற்றுவது இச்சரியை, இதை செய்வோர் ஈசன் உலகு இருப்பர் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அழகிடுதல் அப்படின்னா திருக்கோயிலை உள்ளும் புறமும் வந்து பெருக்குதல். அதுதான் இவர் வந்து அழகாக விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் என்று சொல்கிறார். ஒரு கோயிலை சென்று நீங்கள் பெருக்கும் போது உங்களுக்கு அந்த விளக்குதல் என்றால் பெருக்குதல், ஆகிய அது வந்து அழகிடலை குறிக்கிறது. அப்புறம் மெழுக்கிடுதல், அதை தகுந்த மெழுகுதல் அல்லது கழுவுதல் உளவாரப் பணியை குறிக்கிறது. அடுத்து துளக்கில் நன் மலர் தொடுத்தல், அதாவது பூவை பறிக்கும் போது தியானத்தோட நகம்படாம பறிக்கணும். நாமத்தை சொல்லிக்கிட்டோ பாட்டை பாடிக்கிட்டோ பறிச்சோம்னா நம்ம எச்சில் வந்து பூ மேல பட்டும். இப்ப பூச்சி வண்டு அதுல உள்ள அந்த தேனீக்களோட எச்சி படக்கூடாதுன்னு தானே நமக்கு வியாக்கிரபாதர் வந்து புலி நகை மாதிரி, அதாவது புலிக்காலும் அதுல அந்த நகைக்கண்ணும் வச்சுக்கிட்டு புலர்வதன் முன்பாக பூவை பறித்து சுவாமிக்கு சாத்தினாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆகையால் அந்த தூய்மையான மலரை சாத்த வேண்டும் என்றால் இறைநாமத்தை சத்தமாக உச்சரிப்பல்லது அல்லது பாடல்களை சத்தமாக பாடுவது செய்தால் நம் எச்சில் நம்மை அறியாமல் பூவிலே பட்டுவிடும். ஆகையால் அங்கனம் செய்யாமல் தியானத்தோடு நகம்படாமல் பூ பறிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து புகழ்ந்து பாடுதல், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான்ட்டார். யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுடைய இனமாக இறைவன் இருக்கின்றார் என்று நமக்கு மிக அழகாக எடுத்துக்காட்டி இருக்கின்றார். இதுல சொல்லும் போதும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு, நீங்க பாட பாட அவர் அளவற்ற அருளை தருவார் என்று நம்ம திருமுறைகளை நன்றாக பாட வேண்டும் அப்படின்ட்டு அழகா நமக்கு சைவன்.org தினந்தோறும் ஓதுவா மூர்த்திகளை கொண்டு நம்ம வீட்டில் இருந்தபடியே அதை கேட்டு பயன் பெறும்படியாக, அது அன்று பார்த்தா அன்றே போயிடுற மாதிரி இல்லாமல் என்னைக்குனாலும் எடுத்து பார்க்குற மாதிரி மிக அழகாக நமக்கு அதை அனுப்புகின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து விளக்கிடுதல் தூபம் விடுதல் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அந்த விளக்கிடுதல்னு சொல்லும்போது தூபத்தையும் சேர்த்தே நினைச்சுக்கலாம். அந்த விளக்கிட்டால் எப்படி அந்த இடம் வெளிச்சமாகுதோ அது மாதிரி நம்மகிட்ட இருக்கோ அஞ்ஞானமானது நீங்கி நமக்கு ஞானம் கிட்டும், ஞானம்தான் ஒளி அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லியிருக்கு. அடுத்து நந்தவனம் செய்தல், கண்டிப்பாக ஒரு நந்தவனம் அமைக்க வேண்டும். அந்த மரம் செடி கொடி, அதாவது மரப்பூ செடிப்பூ கொடிப்பூ அப்புறம் நீர்ப்பூ, இந்த 4 வகையான பூக்கள் இருக்கு, அதெல்லாம் வச்சு உருவாக்கி இறைவனுக்கு கொண்டு நாம சாத்த வேண்டும் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மலர் தொடுத்தால் என்ன கிடைக்கும், துளக்கில் நன் மலர் தொடுத்தால் தூய விண் ஏறலாகும். இந்த மலர் தொண்டு செய்யறவங்க எல்லாம் கைலாயத்துக்கு எளிதாக சென்று விடலாம் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். கொஞ்சம் நம்ம மனசுல இருக்கணும், புஷ்பக விமானம் வச்சு சுவாமி நம்மை அழைத்துக் கொண்டு போவார் என்று வைத்துக் கொள்ளலாம். அடுத்து திருவேடத்தை கண்டால் பணிந்து வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பராபு சிவர் என்றும் நடமாடும் சிவம் என்றும் சொல்லப்படுபவர்கள். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே என்று 12ஆம் சூத்திரமும் நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறது. ஆகையால் அங்கனாதான் ஒரு மேல உவர்மண் இருந்த ஒரு வண்ணான பார்த்து அடிச்சேரன் இவர் சொல்றாரு, அவர் அடிவண்ணான்னு சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆக அந்த மாதிரி ஒரு உணர்வோட நம்ம இருக்கணுங்கிறத சித்தியாரில் சொன்ன கருத்துக்களை எல்லாம் இவர் மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். அடுத்து அந்த அடியாரையும் வந்து நம்ம வந்து சிவமா பாவிக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்க வந்து என்ன ஆட்கள், என்ன ஏது, அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். அவங்களுடைய குணாதிசயங்களை நம்ம யோசிக்க வேண்டாம். எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டாளுங்கிற பாட்டில் இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாவது ஒழிந்து ஈசன் திறமே பேசி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமேன்னு சொல்றாரு. சிவம்னே நினைங்க, நீங்க அடியாரை சிவமாகவே பாவிக்க வேண்டும் என்று மிக அழகாக அவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து அங்கு வந்து நோக்கி, இல்லையா, இவர் தேவர் அவர் தேவன் சொல்லாம வழிபடணும் என்று மிக அழகாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து திலகவதி அம்மையார் இந்த பணிகளை எல்லாம் தான் செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தொண்டலால் துணையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்பர் சுவாமிகள் வந்து வாக்கு தொண்டோடு கைத்திரு தொண்டும் செய்தார் என்பது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லுகின்றார். மற்றொரு இடத்திலே நின் பணி பிழைக்கில் புளியம் வளாரால் மோதுவிப்பாய் என்று சொல்லுகின்றார். ஆகையால் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அது மட்டும் அல்ல, நமது அயனும் அரியும் என்ன செய்ய தவறினார்கள் என்று ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டிலர், அதாவது கையில பெருக்குமார் வச்சு கோயிலை சுத்தம் பண்ணவில்லை, ஆப்பி என்பது பசுஞ்சாணத்தை, கோயிலில் சாணமிட்டு மெழுகவில்லை என்றும் சொல்லி, அடுத்து பொய்யம் பொக்கமும் போக்கி புகழ்ந்திலர், இறைவனை புகழ்ந்து பாடவில்லை, மரங்கள் ஏறி மலர் பறித்திட்டிலர், இறைவனுக்கு பூத்தொண்டு செய்யவில்லை, எருக்கங்கண்ணி கொண்டு இண்டை புனைந்தனர், இண்டைங்கிறது சுவாமிக்கு சிரசில் வைக்கக்கூடிய மாலை, எருக்கங்கண்ணியால மாலை தொடுக்கல, வெந்த நீர் விளங்க அணிந்தல, நல்ல திருநீர் பூசல அப்படின்லாம் சொல்லி அதனாலதான் அவங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க தேடிக்கிட்டே இருந்தாலும் இவர் சரியை பணிகள் நன்றாக செய்தால் எங்குற்றேன் எங்க போது இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினார் சிவபெருமான, லிங்க புராண குறுந்தகளை நமக்கு சிறப்பா எடுத்து சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நாம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால கீதத்தை மிகப்பாடும் அடியார்க்கு என்றும் கேடிலா வானம் வானுலகம் கொடுத்த நாளோ அப்படின்னு சொல்றார். பன்னொன்ற பாடுமின் பரலோகத்து இருத்துமே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதை உண்மையாக உண்மை உபாயம் ரெண்டு இருக்கு. உண்மைனா பக்தியோட செய்வது, உபாயம்னா புகழுக்காக செய்வது அல்லது பணத்துக்காக செய்வது. அப்புறம் புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வம் இருக்கு, தெரிந்தும் செய்வது தெரியாமலும் செய்வது. அதான் அந்த சிலந்தி வந்து கோச்சங்கட் சோழனாகவும் எலி வந்து மகாபலி சக்கரவர்த்தியாகவும் மறுபிறவியில பிறந்தாங்க அப்படிங்கறத நாம தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அதுபோல புத்திர மார்க்கம் புகழில் புதிய விரைப்போது புகை ஒளி வஞ்சனம் அமுது முதல் கொண்டு ஐந்து சுத்தி செய்து ஆசனமூர்த்தி மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பக்தியினால் அரிச்சித்து பரவி போற்றி பரிவினோடும் எரியில் வரு காரியம் பண்ணி நித்தலும் இக்கிரியையினை இயற்றுவோர்கள் நின்மலந்தன் அருகிருப்பர் நினையும் காலே என்று சொல்கிறார். முதல்ல தாச மார்க்கம் பார்த்தோம், ஆண்டானும் அடிமையும். இப்ப புத்திர மார்க்கம் தந்தையும் மகனும், மகன்மை நெறின்னு சொல்லுவாங்க, அது அடிமை நெறின்னு சொல்லுவாங்க. இவர் சிவபூஜா துறந்தரர், அதனால மிக அழகாக சிவபூஜையை பத்தி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன். சலம்ங்கிறது அபிஷேகத்துக்குள்ள நீர், பூங்கிறது அலங்காரத்துக்கு அர்ச்சனைக்கு உள்ளது, தூபம்ங்கிறது இறைவனுடைய பூஜையில தூபம் இருக்கும். அடுத்து அந்த பாட்டில் பூரா நீங்க பாத்தீங்கன்னா சலம்புவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் பாடணும், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியன், எல்லாமே சரியே கிரியே எல்லாமே அந்த பாடல்ல சேர்த்தே வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்புறம் இறைவனுடைய எட்டு நாமங்கள்ல ஒண்ணு வந்து பவன். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான், அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தனையான், பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் என்னை பன்னாள் அழைப்பொழியான் என்று எதிர்படுமே. ஆகம மந்திரங்கள்ல ஒண்ணு அது அப்படிங்கறதுனால அதை எப்போதும் அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சித்து கொண்டே இருந்தோமானால் பல நாட்களாக இந்த மந்திரத்தை இவன் சொல்லிக் கொண்டே இருக்கின்றானே, ஆகையால் நாம் இவனுக்கு காட்சி கொடுப்போம் என்று இறைவன் வெளிப்படுவாராம். காஞ்சி புராணத்திலே பவன் முதலாம் ஆயிரம் நாமங்கள் கூறி திருமால் வந்து தாமரை மலரால் அர்ச்சித்த செய்தி அதிலே இருக்கிறது. அதுல வந்து பெருமான் சொல்றாரு, அகில நாமமும் எமக்குரிய பெயராம் என்று சொல்லுகின்றார். அதிலே பவன் சிவன் என்ற நாமங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பானவை என்று பார்த்து நறுமலர் நீருங்கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாழ்த்தி செறிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம் மரிகடல் வண்ணன் பாகா மாமரை அங்கம் மாறும் அறிவனை ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்று இறைவனிடம் வேண்டுகின்றார். அடுத்து பெரும்பலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பது மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடக்க இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. இது சரியே கிரியே ரெண்டுக்குமே இந்த பாடல் பொருந்தும். அது மாதிரி அக்னி காரியம் செய்யணும் அப்படிங்கறதுனால உமையாறு பாகனை ஓமம் செய்து உணர்மீன்கள் உள்ளத்தால் அப்படின்னு மிக அழகாக சொல்லி இங்கனம் தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரட்டுபவர்களுக்கு இறைவன் ஒரு கணக்கு எழுதுவார். பொழுது போக்கி புறக்கணிப்பவருக்கு கீழ்கணக்கு எழுதி வைத்திருப்பார் இறைவன் என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து திருவதிகை குறுந்தொகை பதிகத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அஷ்ட புஷ்பம் கொண்டு அர்ச்சித்தால், அதாவது அகப்பூஜையில அஷ்ட புஷ்பம் உண்டு, எட்டுக்கொல்லாம் அவர் சூடும் இனமலர் அப்படின்னு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஆக அட்ட புஷ்பம் வைத்து அவரை அர்ச்சித்தால் வினையானது நீங்கும் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். ஆகமம் சொல்லும் தன் பாங்கிக்கேன்னு திரு இடைமருதூர் பாகத்துல சொல்லி அதை கேட்டதுனாலதான் பெண்ணில் நல்லாள் ஆகிய பெருந்த கொழுந்து அன்னலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அதனாலதான் இவரு இச்சையால் உமை நங்கை ஏத்தி வழிபட என்றும் மட்டுவார் குழலி மலைமகள் பூசை மகிழ்ந்தருளும் சிட்டா என்றும் அம்பாள் வழிபட்டதை இறைவன் எங்கனம் ஏற்றுக்கொண்டார் என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அப்படி அவருக்கு பூத்தொண்டு செய்யும் போது எப்படி இருக்கணும்னா ரொம்ப கொஞ்சம் செய்யறதுக்குள்ளே நிறைய செஞ்சுட்டோங்கிற ஒரு உணர்வு தன்முனைப்பு வருது, வரக்கூடாது. சகமலாது அடிமை இல்லை தானலா துணையும் இல்லை நகமெலாம் தேய கண்ணீர் மல்க முன் பணிந்தேத்தும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று சொல்லுகின்றார். அதே சமயம் நல்ல பக்குவமான முறையில இப்படி நகம்தேய கண்ணீர் மலர் எடுத்து கண்ணீர் தோய பூஜை பண்ணனா அவர் காட்சி கொடுப்பார். அப்ப அவங்க நெக்கு நெக்கு நினையணும், நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே பொக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர்தம்மை நாணியே என்று சொல்கிறார். பக்குவம் இல்லாதவர்கள் பூஜை செய்தால் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு நான் சிவ பூஜை பண்றேன் இப்படி இப்படி பண்றேன்னு காட்டணும்னு நினைச்சாங்கன்னா அதை பார்த்து சுவாமி சிரிக்கின்றார் என்று சொல்கிறார். சுவாமியை சிரிக்க வைக்காம சுவாமியுடைய பக்குவத்துக்கு நாம் ஆளாக வேண்டும், நம்ம பக்குவத்துக்கு சுவாமி நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்க வேண்டும். தாயுமான சுவாமிகளும் பஞ்சசுத்தி செய்து நின்னை பாவித்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞானம் விளங்கும் பராபரமே என்று சொல்லுகின்றார். ஆகையால் நாம் அஞ்ஞானம் மிக அழகாக சிவ பூஜை பலனை நமக்கு உணர்த்துகின்றார். மற்றொரு பாடலிலே கற்றுக்கொள்வன வாயுள நாவுள இட்டுக்கொள்வன பூவுள நீருள கற்றை செஞ்சடையான் உளன் நாமுளோம் எற்றுக்கோ நமனால் முனி உண்பதே என்று யமபயம் கிடையாது சிவ பூஜை செய்பவர்களுக்கு. காலபாச குறுந்தொகை என்றே ஒரு குறுந்தொகை பாடி நிச்சயமாக அடியார்கள் அருகிலே செல்லக்கூடாது என்று எச்சரித்திருக்கின்றார். அப்படித்தான் நமது மார்க்கண்டையர் அருகிலே யமன் வந்த பொழுது அவர் எப்படி இறைவனால் உயிர் இழந்தார் என்பதை காலகாலனாகிய சிவபெருமானிடம் காலசம்ஹாரமூர்த்தியிடம் யமனே தன்னுடைய உயிரை இழந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் திருக்கடவுரிலே. ஆக உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் கண்டிப்பாக பூஜை செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். பூக்கை கொண்டு அரண் பொன்னிடர் பொன்னடி போற்றிலர் நாக்கை கொண்டு அரண் நாமம் நபிற்றிலர் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரேன்னு சொல்றார். ஆக அங்கனம் இருக்கக்கூடாது என்பதை மிக அழகாக சொல்லி அடுத்து சகமார்க்கம் புலனொடுக்கம் புலனொடுக்கி தடுத்து வழி இரண்டும் சலிப்புற்று சலிப்பற்று முச்சதுர முதல் ஆதாரங்கள் அகமார்க்கமும் அறிந்து அவற்றின் அரும்பொருள்கள் உணர்ந்து ஆங்கு அணைந்து போய் மேலேறி அலர்மதி மண்டலத்தின் முகமார்க்க அமுது உடலமுட்ட தேக்கி முழுச்சோதி நினைந்திருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்க அட்டாங்க யோகமும் முற்றும் உளத்தல் உழந்தவர் சிவன் தன் உருவத்தை பெறுவர் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறது. ஐம்பொறிகளையும் ஒடுக்கி சுவாசத்தை நிலநிறுத்தி மனத்தை ஒருவழிப்படுத்தி உடம்புல ஆறு ஆதாரங்களை தரிசிச்சு ஆன்மாவானது அந்த ஆறு ஆதாரங்களுக்கு மேல போய் பிரம்மரந்திரத்துல ஒழுகக்கூடிய அமிர்தத்தாரை ஒழுக்கால உடம்பெல்லாம் நனைஞ்சு தான் பூரண பிரகாசமா சிவஜோதியை கண்டு இந்த மாதிரி நியமமான அட்டாங்கங்களோடு கூடிய சமாதி நிலையை அடைந்து ஆனந்தமாக இருப்பது யோகம் என்று நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இதைத்தான் நேற்று நாம் சிந்தித்தோம். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி என்ற பாடலின் இருந்து ஒன்று இருந்து நினைமின் என்பதும் நமக்கு யோக நிலையைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்று மிக அழகாக சொல்லி, காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே என்றும், உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகழியாக, மடம்படும் உணர் நெய்யட்டி, உயிரெனும் திரிமையிக்கு இடம்படும் ஞானத்தீயால் எரிகொல இருந்து நோக்கில் கடம்பமர் காளை தாதை களலடி காணலாமே என்று சொல்லி, காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் என்றும், இருத்தி எப்போதும் நெஞ்சுள் இறைவனை ஏத்துமின் என்றும், உன்னி எப்போதும் நெஞ்சுள் ஒருவனை ஏத்துமின், நினையுமா நினைந்த கால் உயலாம் என்றும் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி, சிறப்பாக சித்தியாரிலே சொல்லப்பட்ட அந்த யோக நிலையை பற்றி நமக்கு, என் தலையின் உச்சி மேல் என்றும் தாபித்து இருந்தானே என்று மீதான யோகத்தை உணர்ந்து நமக்கும் உணர்த்தி இருக்கின்றார். என் மனத்தகத்தே அனவரதமும் மன்னி நின்ற திரளானே என்று சொல்கின்றார். அவரோடு எப்போதும் இறைவன் ஒன்றாக இருந்ததை நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து ஞானத்தை பற்றி நாம் நாளைக்கு சிந்திக்கலாம். இதற்கு நடுவிலே நாம் இன்றைய சிந்தனையுள்ளே அவர் நமக்காக சரியை கிரிய யோகத்தை பற்றி சொல்லிய பாடல்களின் கருத்தை எல்லாம் சேர்த்து இன்று நாம் சிந்தித்தோம். இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் அப்படி பெற்றவர்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றார்களோ அதை பின்பற்றி ஒழுகினால்தான் நாம் பெற முடியும் என்பதால், அருமையான முறையிலே நமக்கு பெருந்தகை எதையெல்லாம் உணர்த்தினாரோ அதையெல்லாம் நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நின்மேல் அமரர்கள் நீள்முடி சாய்த்து நினைந்து உகுத்த பைம்போது உழக்கி பவளந்தழைப்பன பாங்கரியா என்போலிகள் பறித்து இட்ட இலையும் மூகையும் எல்லாம் அம்போது எனக் கொள்ளும் ஐயாரன் அடித்தளமே என்று சொல்லுகின்றார். ஆகையால் நாம் எப்போதும் அவரை நினைத்து வழிபட வேண்டும் என்பதே பல பாடல்களில் நமக்கு, நறுமா மலர் கொய்து நீரில் மூழ்கி நாள்தோறும் நின்கடலே ஏத்தி வாழ்த்தி துறவாத துன்பம் துறந்தேன் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து உரைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் அவருடைய வழிகாட்டுதலின்படி வழிபட்டால் நாம் உய்யலாம். வேத நூல் துறைகள் வாழி, விலங்கனர் தவங்கள் வாழி, நீத மா மதங்கள் வாழி, நீதி நூல் வல்லோர் வாழி, போதவின் நூலகு வாழி, புனரி சூழ் உலகம் எங்கும் மாதம் மும்மாறி பெய்து வன்மையோடு இனிதி வாழி என்ற வாழ்த்தினை கூறி, திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி, சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நன்றி கூறி, இதுகாரம் கண்டுகொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி அமைகின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.